கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை ஒருமுறை கூட தெரிவித்து கொள்ளுகின்றேன். நம் வாசிக்கு கேட்ட 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் மறுபடியும் பவுலப்போஸ்தலன் நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாம் இதை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முள், பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முள்ளை குறித்து பவுலப்போஸ்தலன் பேசுகின்றார். இந்த நாளிலே நாம் அதை சிந்திப்பதற்கு இது ஒரு முக்கிய பகுதி என்று ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் நிச்சயமாக ஆண்டவர் விட்டுவிட சொல்லுகிறார். பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதை நாம் மறுபடியும் செய்வோமையானால் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுவார், அப்படி செய்யலாம் என்று சொல்லுகிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் நாயானது தான் கக்கினதை மறுபடியும் தின்பதைப் போல, பன்றியானது மறுபடியும் சேற்றிலே விழுவதைப் போல, அந்த வாழ்க்கை தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அல்லாவிட்டால் கண்டினியூ டு பி ஹோலி, பாவம் அல்ல. ஆனால் இது பவுலை தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிற ஒரு காரியம். அல்லாவிட்டால் பவுலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ஒரு முள்ளாக காணப்படுகிறது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். இதை குறித்து நிறைய குறிப்புகள் சொல்லலாம். ஒரு சில குறிப்புகளை முதலாவது சொல்ல விரும்புகின்றேன். சிலர் சொல்லுகின்றார்கள் இது அவருடைய அடிக்கடி வருகின்ற காது வலி, தலைவலி என்று சொல்லுவார். நம்மளும் அநேகருக்கு தலைவலி வரும். ஆனா சிலருக்கு தலைவலி வரும்போது அது குறிப்பிட்ட நேரத்தில் வரும், குறிப்பிட்டவர்களை பார்க்கும் போது வரும். அது ஒரு விதமான தலைவலி. ஒருவேளை அது கூட உங்களுக்கு ஒரு முள்ளாக்கு இருந்தாலும் கூட, இந்த நாளில் நீங்களும் நானும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் உண்டு. இன்னும் சில காமெண்ட்ரி எழுதும் போது, இந்த காமெண்ட்ரியில் எழுதியிருக்கிறாங்க, அவருடைய மாம்ச பலவீனம் அப்படி என்று சொன்னால் இச்சை போன்ற சில பாவம் அவருடைய வாழ்க்கையில அவரை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். சிலர் வந்து அவருக்கு ஒரு திக்கு பேச்சு உண்டு. 1 கொரிந்தியர் 2:5 அவர் சொல்லுவார், என் பேச்சு நயவசனம் உள்ளதாக இராமல் நான் பேச்சு சாதுரியம் உள்ளவன் அல்ல என்று சொல்லுவார். அதுவும் கொரிந்து திருச்சபைக்கு இதை சொல்லும் போது அப்பல்லோ என்று சொல்லுகிறவர் சாதுரியம் உள்ளவர். அவர் பேச்சு சாதுரியம் உள்ளவர். அவர் பேசினால் யாரையுமே கவர்ந்து கொள்ளுவார், அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவர். ஆனால் பவுல் சொல்லுவார், என் பேச்சு அப்படி அல்ல. எனவேதான் சொல்லுவார்கள் திக்கு பேச்சு, அதனால தான் அது தன்னுடைய மாம்சத்தில் கொடுக்கப்பட்ட முள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். ஒருமுறை பவுலப்போஸ்தலன் சிறைச்சாலையில் இருக்கும் போது அவர் சொல்லுவார், நான் விட்டு வந்த அந்த போர்வையை கொடுத்து அனுப்புங்கள். அதை வைத்துக் கொண்டு சிலர் சொல்லுவார்கள் அவருக்கு மலேரியா காய்ச்சல் வந்தது. அதைத்தான் தன்னுடைய உள்ளத்திலிருந்து அலட்டல் சரீரத்தின் எடுத்து போட கேட்கிறார் என்று. இன்னும் சிலர் சொல்லுவார்கள் என்னவென்றால் கண் வியாதி. கலாத்தியர் 4:13-15 நீங்கள் வாசிக்கும் போது அதிலே பவுல் சொல்லுவார், கலாத்திய திருச்சபையே, நான் சரீர பலவீனத்தோடு உங்களிடத்திலே வந்த போது என்னை தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் ஏற்றுக்கொண்டீர்களே, நீங்கள் உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள். இதை வைத்துக் கொண்டுதான் சிலர் சொல்லுவார்கள் என்னவென்றால் அவருக்கு கண் வியாதி. இதை இன்னோடு தொடர்ந்து சொல்லுவார்கள், தொடர்பு படுத்தி சொல்லுவார்கள். தமஸ்கு ரோட்டிலே பவுலப்போஸ்தலன் சென்று கொண்டிருந்த போது ஆண்டவர் சடுதியான ஒரு வெளிச்சம் அவரிடத்தில் வந்து பிரவேசித்த போது கண் பார்வையற்றவனாக 3 நாள் காணப்பட்டார். எனவே அவருக்கு வருகின்ற கண் வியாதி நிமித்தமாக அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார் என்று சொல்லுவார்கள். இன்னும் சிலர் சொல்லுவார்கள் என்னவென்றால், அவர் தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்கு நினைத்துதான் முள் என்று சொன்னார்கள் சொன்னார் என்று சொல்லுவார்கள். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே உபாகமம் எண்ணாக்கமத்தின் புஸ்தகம் 33:55 எண்ணாக்கம் 33:55 ஆண்டுடைய வார்த்தை விதமாக சொல்லும், நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களே ஆனால் அவ்விதமாக மீதியாக வைக்கப்படுகிறவர்கள் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாயிருப்பார்கள். இதை வைத்துக் கொண்டு சிலர் சொல்லுவார்கள் என்னவென்றால், பவுல் நிறைய பேர் அவரை எதிர்க்கிறவர்கள் இருந்தார்கள், பவுலை துன்பப்படுத்துகிறவர்கள் இருந்தார்கள், அவர்கள் தான் தந்தை மாம்சத்தில் ஆண்டவர் அனுமதித்த முள் என்று பவுல் சொல்லுகிறார் என்று அநேகர் சொல்லுவார்கள். இப்படி அநேக காரியங்கள், விசேஷமாக நான் இப்ப சொன்ன 6 காரியங்களை அநேகர் இன்னைக்கு சொல்லி இதுதான் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட முள் என்று சொல்லுவார்கள். இதை நான் சரி என்றோ தவறு என்றோ நான் வாதாட விரும்பவில்லை. ஆனால் இன்னொன்று பவுலை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தது, அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை நான் பகிர்ந்து கொள்ளும் போது ஒன்று நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் என்கிறது ஒன்று உண்டு, அதை நான் மறுபடியும் செய்யக்கூடாது. மனம் திரும்பினேனே ஆனால் திருப்பி நான் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. ஆனால் என்னை குட்டுகின்ற சாத்தானுடைய முள் என்று ஒன்று எல்லாருக்குமே இந்த இடத்திலே காணப்படுகிற அத்தனை பேருக்குமே காணப்படலாம். அது ஒருவேளை மேன்மை பாராட்டலாக இருக்கலாம், அது ஒருவேளை இச்சைகளாக இருக்கலாம், அது ஒருவேளை பேராசைகளாக இருக்கலாம். எனக்கு அதை சொல்ல தெரியவில்லை, ஆனால் உங்களுக்கு இதை விளக்க விரும்புகிறேன். விளக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற முள் நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போக கூடாது என்கிறதை சொல்லத்தான் இந்த நாளிலே இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றேன். பவுலுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் யோவான் அப்போஸ்தலன் ஒரு தரிசனத்தை காண்பார், வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுவார். அதுல நீங்க பாப்பீங்க, பத்ம தீவுல யோவான் அப்போஸ்தலன் காணப்பட்ட போது ஆண்டவர் அவருடைய தீர்மானங்களை செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் யோவானோடு தீர்க்கமாக வெளிப்படுத்தி உரைத்த வசனங்கள், அதனால் வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதற்கு அடுத்தார் போல் ஒருவளை பேதுருவை சொல்லலாம். ஆண்டவர் பேதுருவோடு அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். ஆனால் பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு முறை, ஒருவேளை அது உண்மையா பொய்யா எனக்கு நான் அதை சொல்ல விரும்பவில்லை, ஒருவேளை என் கர்த்தர் எனக்கு ஒரு காட்சி தருவாரே ஆனால், அவர் என்னோடு கூட பேசுவாரே ஆனால், ஒரு தரிசனம் கொடுப்பாரே ஆனால், ஐயா அம்மா அதை வச்சு வியாபாரம் பண்ணுகிறவர்கள் அநேகர் இருக்கின்றோம். ஆனா பவுலப்போஸ்தலனை பத்தி பார்த்துடுங்க, நம்ம இன்னைக்கு ஆராதனையே 1:15 தான் ஆரம்பிச்சோம், ஞாபகத்தில் வச்சுடுங்க. முடிந்து போகும்போது கிளாக்கை பார்த்துட்டு போக கூடாது யாரும். அதனால வசனங்களை வாசிக்க விரும்பல, நான் சொல்ற வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பவுல் தமஸ்கு ரோட்ல போய் கொண்டிருப்பார், சட்டதியாய் ஆண்டவர் வானத்திலிருந்து ஒரு ஒளியை வரப்பண்டி இயேசு கிறிஸ்து இதோ பவுலோடு பேசுவார். எங்க பவுல ஆண்டவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அந்த ஒளியை போதுமே அவனை கொன்று போட்டிருக்க. எத்தனையோ விதத்தில் அவன் செத்து போயிருக்கலாமே, இல்லை அவன் தேவனுக்கு வேண்டும் என்கிறபடியால் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாக்கின்றார். இதை குறித்து பவுலப்போஸ்தலன் 1 Cor 15:8 ஆண்டவருடைய கிறிஸ்துவின் தரிசனத்தை குறித்து சொல்லும் போது சொல்லுவார், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இது இட்ஸ் பியூட்டிஃபுல் பாத்துங்க. ஏன் இதை பியூட்டிஃபுல் சொல்றேன்னா, பவுலுடைய பிரச்சனையை பார்த்துடுங்க. பவுலுக்கு போது ஒரு போராட்டம் இருக்கிறது. என்ன போராட்டம்னு சொன்னா, பேதுருவையும் பவுலோடையும் ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. ஐயா பேதுரு இயேசுவோடு கூட இருந்தவன், ஆனால் பவுல் அப்படி இல்லையே. அப்ப பவுல் சொல்லுவா, இதோ எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார் என்று சொல்லிவிட்டு ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுவார், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய பாயிண்ட் என்னன்னு சொன்ன, நானும் ஒரு அப்போஸ்தலன். ஐயா பேதுருவோடு கர்த்தர் தரிசனம் ஆனது போல என்னோடும் தரிசனமானார். அப்ப ஆண்டவர் தரிசனமானார் பவுலுக்கு. இதே மாதிரி தரிசனம் இன்னைக்கு எனக்கு கிடைக்கும்னு வச்சுடுங்களேன், முதலாவது தோன்றுகிறது என்னவா இருக்கும் யோசித்து பாருங்க. ஊழியர்கள் இன்னைக்கு தரிசனம் இல்லாமலேயே தரிசனத்தை சொல்றாங்க. இது வந்து பவுலுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், இயேசு கிறிஸ்துவனுக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது இதே பவுலப்போஸ்தலன் சொல்லுவார், எருசலேமில் அவர் ஒரு முறை இருக்கிறார். அப்போஸ்தலர் 22:17-21 வரையிலும் வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கும், அவர் ஊழியத்தின் ஒரு பகுதியை முடித்துவிட்டு எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஜபத்தின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுலப்போஸ்தலன் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார். நல்ல கவனிச்சிடுங்க, இன்னைக்கு நான் எலியாவை போல உட்கார்ந்து நான் சொல்றதை கவனிச்சுக்கிடணும், நீங்க புரிந்து கொள்வதற்காக சொல்லுறேன். நான் உட்கார்ந்துட்டு ஆண்டவரே பசியா இருக்கிறேன் சாப்பாடு இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் என்ன அனுப்புவார், காகத்தை அனுப்பி என்ன செய்வார், ஒரு துண்டு அப்பத்தையும் கொடுத்து அனுப்புவார். அது எலியாவின் ஜபம். நான் எலியாவை குறைத்து சொல்லவில்லை, ஞாபகத்தில் ஏற்றுக் கொள்ள வேண்டும். எதற்காக ஜபிக்கிறோமோ அதற்கான பதிலை பெற்றுக் கொள்வோம் இல்லையா. அதையும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஜபிக்க தெரியாது எனக்கு ஜபிக்க தெரியாது, அதனால் ஆவியானவரே ஜபிக்கிறாருன்னு சொல்றார். ஆனா இதுல பாருங்க, பவுலப்போஸ்தலன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஞான திருஷ்டி அடைந்து ஆண்டவரை தரிசிக்கிறார். கவனிச்சிடுங்க, பவுல் ஒரு அகால பிறவியை போன்றவர், பவுல் ஒரு வியாதி பிடித்தவனை போன்றவர், பவுல் ஒரு கூன் உடையவராக காணப்படுகிறவர். இப்ப கவனிச்சிடுங்க, ஆண்டவர் ஒருவனை சந்திக்கும் போது நடைபெறுகிற சம்பவம் என்ன, அல்லாவிட்டால் ஆண்டவர் பேசுவது என்ன, நாம் ஆண்டவரிடத்தில் பேசுவது என்ன, நம்முடைய அன்றாட தேவையை குறித்து தானே பேசுவோம். இன்றைக்கு என்னிடத்திலே ஆண்டவர் வருவாரையானால், ஐயா டயபெட்டிஸ் விடுதலை உண்டா, கண் பார்வை சரியா இல்லையே, கண் பார்வைக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யக்கூடாதா. ஆனால் கவனிங்க, ஜபித்துக் கொண்டிருக்கிறவன் பவுல், ஞானத்தில் அடைந்தவன் பவுல் தரிசித்தது ஆண்டவரை. அப்ப அவர் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா, இங்க பாரு பவுல், நீ சொல்ற சாட்சிய, நீ என்னை குறித்து சொல்லுகிற சாட்சிய ஒருத்தனும் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. புரியுதா என்ன சொல்றது, விளங்குதா? பவுல் என்ன சொல்றாரு, ஜோமண்டர் ஞான திருஷ்டி அடைந்து ஆண்டவர் வாரர் வந்து சொல்றாரு, ஏய் பவுல் நீ இப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கிற, ஆனா என்னை குறித்து நீ சாட்சி சொல்றத ஒருத்தனும் என்ன செய்ய மாட்டான், புரியுத, ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப பவுல் எதுக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்த, ரொம்ப சத்தமா பேசுறேன்னு இல்லையா, எதுக்காக கேக்குறேன்னா, பவுல் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஞான திருஷ்டி அடைகிறாரு, ஆண்டவர் வர்றாரு, வந்து பவுல வர சொல்றாரு, இங்க பாரு நீ பேசுறத ஒருத்தனும் கேட்கப்பட்டது கிடையாது. அப்படின்னா பவுல் எதுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கு சார், பசி சாப்பாட்டு ஜோம் பண்ணிருப்பார் அப்படித்தானே இல்லையா, எதுக்காக ஜோம் பண்ணிருப்பார். நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், இப்ப ரொம்ப குறைவா சொல்றீங்க, அத ஆத்துமாதாயம் ஆத்துமாதாயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, புரியுதா நான் சொல்றது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்ற, நீ சொல்றத ஒருத்தனும் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. பவுல் ஜெபம் பண்ற, ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஏய் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நீ தாமதம் பண்ணாத, இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத விட்டு என்ன செய்ய, எருசலேம் விட்டு புறப்பட்டு போ, நான் உன்னை என்ன செய்யறேன்னா தூரமாய் புறஜாதி இடத்துல அனுப்புகிறேன், நீ அங்கு போய் சுவிசேஷத்தை சொல்லு. நிறைய நேரங்களில் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாது,
அது ஏன் கேட்கப்பட்டதுன்னா தேவனுடைய சித்தம் அல்ல. நம்ம ஜபிக்கிறது ஆத்ம ஆதாயத்துக்காக, ஆனா இருந்து ஜபிக்கிற இடம் தவறான இடம். புரியுதா? அங்க இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. தூரமா போ, புறஜாதிய இடத்துல போ. நீ யூதன் யூதன் என்று இருக்கிறியப்பா, புறஜாதிய இடத்துல போ. எருசலேம் எருசலேம் என்று இருக்கிறாயே, தூர தேசத்திற்கு போ. இப்போது ஆண்டவர் தரிசனமானார். மூணாவது கவனிங்க, அப்போஸ்தலர் 16:8-10 வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 16:8-10 வாசிக்கும் போது, அன்னைக்கும் இதேதான், ராத்திரியில பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாச்சு. அந்த தரிசனத்துல பாத்தீங்கன்னா, மக்கதோனியாவிலிருந்து ஒருத்தன் வந்து நின்று சொல்றான், நீங்க மக்கதோனியாக்கு வரணும், எங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்கிறான். அந்த தரிசனத்தை கேட்ட போது பவுலப்போஸ்தலன் மக்கதோனியாவுக்கு போனான். ஞாபகத்தில் வச்சிருங்க, மக்கதோனியாவுக்கு போனான். இந்த ஊழியம், சுவிசேஷம், ஆத்மாதாயம் என்று சொல்லும் போது நீங்களும் நானும் என்ன எதிர்பார்க்கிறோமோ தெரியல. ஆனா பவுலை குறித்து ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், மக்கதோனியாவுக்கு போனார். ஒருத்தருமே கிடையாது, நம்ம வந்து இயேசு கிறிஸ்து குறித்தல ஞாயிறு என்று ஆண்டவர் சீஷர்ல அனுப்பும் போது சொல்லுவார், உங்களுக்கு எதிர ஒருத்தன் என்ன செய்வான், தண்ணீர் கூட கொண்டு வருவான் சொல்வார். தீர்க்கமானது. காரணம் ஏன் தீர்க்கமானது என்று சொல்றேன்னா, எருசலேம்ல எந்த யூதனும் ஒரு ஆண் மக்கன் தண்ணீர் கூட சுமக்க மாட்டான். யார் தான் சுமப்பாங்க? பெண்கள் தான் சுமப்பாங்க. ஆண்டவர் சொல்ல, ஒருத்தன், ஒரு மனிதன் இவ்விதமாக குடத்தை சுமந்துட்டு வருவான், அவன் போகிற வீட்டுக்கு நீ போன்ற. கவனிச்சிடுங்க, இப்போ இங்க நடத்துக்கிட்டு பாருங்க, பிலிப்பிக்கு வந்த, பிலிப்பிக்கு வந்த ஒருத்தருமே கிடையாது, பவுலை ஏற்றுக்கொள்ள யாருமே கிடையாது. நமக்கு இப்படி ஒரு தரிசனம் கிடைச்சுன்னு மக்கதோனியாவுக்கு போறது ஒரு தரிசனம் கிடைச்சு நம்ம போகிறோம். நம்மை மாலை போட யாருமே கிடையாது, வீட்டுல ஏற்றுக்கொள்ள ஒருவனுமே கிடையாது, நம்மோடு கூட கலந்து கொள்ள ஒருவருமே கிடையாதுன்னு சொன்னா என்ன செய்வோமா? என்ன செய்வோம்? ஒன்று சோர்ந்து போவோம், இல்லையானால் இந்த ஜனத்தை சபிப்போம். காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் காலில் இருக்க தூசி என்ன செய்து போங்க, தொடச்சு விட்டு போங்கன்னு சொல்றார். நம்ம தொடச்சுதான் போவான். பவுலோ அந்த இடத்துல அவர் ஒரு நாள் ஆற்றங்கரை ஓரத்துல ஒரு கூட்டத்தை போடுகிறார். அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா, லீதியாள் என்கிற ஒரு சகோதரி கடந்து வந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். மாலை இல்லைன்னா, சரியா, மாலை இல்லைன்னா, யாரும் என்ன வரவேற்க இல்லைன்னா, ஆண்டவர் உள்ளங்களை திறக்க வல்லவராக இருக்கிறார். ஆனா நமக்கு வந்து உள்ளம் திறக்கப்படுவது முக்கியம் கிடையாது. என்ன வேணும் நமக்கு? வரவேற்க ஆள் வேணும், ஏற்றுக்கொள்ள ஆள் வேணும். ஒரே ஒரு, அவர் ரத்தாம்பரம் விற்கிறவ, அவ வந்து பணக்கார ஒரு ஸ்திரீ, வியாபாரி. அவ ஏற்றுக்கொண்டு விட்டு பவுலிடத்துல சொல்லுவா, என்ன சொல்ற தெரியுமா, ஐயா பவுலும் சீலாவும் இருந்தாங்க, இங்க பாருங்க, நீங்க என்னை விசுவாசி என்று எண்ணுவீர்களே, ஆனால் என் வீட்டுல வாங்க தங்குங்க, நான் உங்களுக்கு போஷணம் செய்வேன், நான் உங்களை போஷிப்பேன் சொல்லுவார் பவுல். போவார் பதறீங்க. இப்ப கவனிங்க, ஆத்மாதாயம் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆத்மாதாயம், தரிசனம் கிடைச்சாச்சு. தரிசனம் கிடைச்ச பிறகு போயாச்சு, போனா யாருமே கிடையாது. கடைசியில ஆத்தங்கரையில ஒரு கூட்டத்தை போடுறேன், ஒரு ஆள் மனம் திறந்து கொடுத்தாங்க, லீதியால் ஒரு பொம்புள்ள, ஒரு பணக்கார ஸ்திரீ, சந்தோஷம் தானே இல்லையா? ஒரு பணக்கார ஸ்திரீங்க, டைமண்ட் மர்ச்சன்ட் மாதிரி, இன்னைக்கு வந்து முத்து வியாபாரி மாதிரி அந்த பொம்புள்ள, நல்ல பணக்கார பொம்பு, அது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட சந்தோஷம் இல்லையா? சரி, அந்த அம்மா வீட்டுல கூட கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குது, புரியுது இல்லையா? வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்து விட்டு இவங்க வெளியே வந்தாங்க. நடைபெற்றது என்ன தெரியுமா? பிடிச்ச எங்க கொண்டு போட்டாங்க? ஜெயில கொண்டு போட்டாங்க. ஆத்மாதாய பணி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, தேவனுக்காக நாம் செய்ய வேண்டிய பணி, ஆண்டவருக்காக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் செய்யும் போது, ஆற்றங்கர லீதியால் அவளுடைய இல்லத்துல சாப்பாடு, இப்ப இருக்கிறேன் ஜெயில இருக்கிறேன், அடி உத எங்குமே ரத்தம் பாயுது, கட்டி வச்சிருக்கிறாங்க, எங்கூட இருக்கிறது சீலா மட்டும்தான், வேற யாரும் கிடையாது, லீதியாலும் கிடையாது, ரெண்டு பேரும் பாட்டு பாடுறாங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்றாங்க, ஜெயில் திறக்கப்பட்ட போது கூட ஒரு கைதி தப்பித்து போகவில்லைங்க. அவ்வளவு தூரம் ஆண்டவர் வல்லமையாக பவுலை அந்த இடத்துல பயன்படுத்தினார் என்றால் நம்முடைய தேவன் பெரியவர். நீங்களும் நானும் நினைக்கிறபடி அல்ல,
நீங்களும் நான் நினைக்கிற படியல்ல, அவர் பெரியவர். அப்படி அந்த இடத்திலிருந்து பாருங்க, அடிச்சவனே
காயத்தை போடுறான் பாருங்க, என்ன பூசுறான், அடிச்சவன் போய் கேட்கிறான், ஆண்டவமாரே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. சரிங்க, நான் சும்மா கேட்கிறேன், இது ஒண்ணு போதாதுங்க, உங்களுக்கு எனக்கும் வியாபாரம் நடத்துறது, ஆவிக்குரிய வியாபாரம் செய்ய, புக் எழுத, விற்பனை செய்ய, பணம் சம்பாதிக்க, இத்தனை பெரிய ஊழியத்தை செய்தானே பவுல். சரி, தெசலோனிக்கா பட்டணத்துக்கு போனான், இது அந்த ஒரு தரிசனத்தால் நடைபெற்றது. இனி நான்காவது ஒரு தரிசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 18:9-11 வரை பாசிக்கும் போது அதுல ஆண்டவர் சொல்ற, ராத்திரில வர, இப்பவும் ராத்திரில தான் வர, ஆனா அமெரிக்காவில் ராத்திரில வர மாட்டார், ஏன்னா இந்தியாவில் எங்க ராத்திரினா இந்தியாவில் இப்ப பகல் இல்லையா, அப்ப இந்தியாவில் ராத்திரியா தான் வருவார், அப்ப இங்க எப்படி இருக்கும், பகலா இருக்கணும். சரி, ராத்திரில வர்ற பவுலுக்கு தரிசனமா, முதல்ல சொன்னார் எருசலேம்ல இங்க பாக நீ பேசுற ஒருத்தன் என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான், இப்ப சொல்றாரு நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இருக்காரு. ஒருல பவுல் கொஞ்சம் தைரியமாக இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல் கைப்படுவதில்லை, இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. 1.5 வருஷம் ஒளிஞ்சது பவுலங்க, ஞாபகத்தில் வச்சுங்களுங்க. இன்னொரு தரிசனம், இன்னொரு தரிசனம், அடுத்து 5வது தரிசனம், திருப்பி அவர் எருசலேமுக்கு வர, அங்க ஆண்டவர் ராத்திரியில கர்த்தர் பவுலின் அருகே நின்று, அப்போஸ்தலர் 23:11 வாசிக்கிறோம், பவுலின் அருகே நின்று ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லுகிறார், பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்ற. இது இன்னொரு விஷயத்துல நான் உங்களோட சொல்றேன், இது சின்ன சைடு சைடுல போய் சின்ன குறிப்போல சொல்றேன்னு வச்சுடுங்களேன். முதல்ல எருசலேம்ல சொன்னாரு, இங்க ஒருத்தன உன்ன கேட்க மாட்டான் போயிருன்னாரு, இப்ப எருசலேம்ல வந்தாரு, கொஞ்சம் பேர் கேட்டாங்க, புரியுதா, கொஞ்சம் பேர் விசுவாசித்தாங்க, அன்று சொல்றாரு நீ இங்க இருந்து என்ன செய்து ரோமாவுக்கு போ, அங்க உனக்கு உனக்கு சுவிசேஷம் கேட்க நிறைய பேர் இருக்காங்க, நீ அங்க போன்றாரு. கவனிச்சிடுங்க, ஆண்டருடைய தரிசனம் எப்போதுமே, மறுபடியும் சொல்றேன், எப்போதுமே நீங்களும் நான் விரும்புகிறபடி இருக்காது, ஞாபகத்தில் வச்சுடுங்க, புரியுதா, நீங்களும் நான் விரும்புகிறபடி தரிசனங்கள் இருக்காது, உங்களுடைய விருப்பத்துக்கு எதிர்த்தார்போல் கர்த்தர் சொல்வார். இப்ப எருசலேம்ல இருந்திருக்கலாம் பவுல், இப்ப நிறைய பேர் இருக்காங்க எருசலேம்ல பவுலுக்கு, பவுல் ஆண்டவர் சொல்றாரு நீ இங்கிருந்து இங்க பண்ண போனே, நீ இங்க போனே ரோமா குறிக்கு போ அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்புறம் 6வது, அப்போஸ்தலர் 27:22-25 வரைக்கும் வாசிக்கும் போது, 27:22-25 வரைக்கும் வாசிக்கும் போது, கப்பர் சேதம் இருக்குது, இப்ப எல்லாரும் ஆட்களை தூக்கி போட நிக்கிறாங்க, கோதுமை தூக்கி போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. பவுல் சொல்றாரு இங்க பாருங்க, கவனமா இருங்க, கவலைப்படாதுங்க, கப்பர் சேதம் வந்ததே ஒழிய ஊரு உயிர் சேதமும் வராது. காரணம், ஆண்டவர் என்னிடத்துல சொன்னார், நீ ரோமா புரியல பத்திரமா நீ போய் சேர்வ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அடுத்த தரிசனம், கப்பல் உள்ள எல்லாருமே பாக்குறாங்க, இவனிடத்துல இருக்கிற ஆவி வித்தியாசமான ஆவின்னு சொன்னாங்க. சரி, 7:12 நாம் வாசிக்க கேட்ட பகுதியில பாக்குறோம், முதல் 6 வசனத்திலும் வாக்கும் போது பவுல் பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அதை சொல்ற, பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்லுகிறார். இதை குறித்து என்னுடைய கருத்தை மட்டும் சொல்லுகிறேன், செய்தியோடு ஒப்பிட்டது அல்ல, இந்த பரதீசுக்கு பவுல் சென்ற அந்த நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்லுகிறேன், எனக்கு தெரிந்ததை சொல்றேன். பவுல் சொல்றார் இப்படி ஒருத்தனை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றார். ஒரு முறை பவுல் அப்போஸ்தலனுடைய மிஷனரி பயணத்துல போன போது லீஸ்திரா என்கிற ஒரு இடத்துல வர்றார். அந்த லீஸ்திரா என்கிற இடத்துல என்ன நடந்ததுன்னா, பரிசேயர்கள் எல்லாம் எருசலேமிலிருந்து போயிருக்கிறாங்க, பவுல் போற இடத்துக்கெல்லாம் இவங்க போவாங்க, இவருக்கு எதிராக என்னத்துக்கு ஆட்கள் சேர்த்து இவரை எதிர்ப்பதற்கு போறாங்க. யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து போன இடத்துல எல்லாம் பரிசேயர் போனாங்க, எதுக்கா போனாங்க, மனம் திரும்பவா, குற்றம் கண்டுபிடிக்க போனாங்க. பவுல் போன இடத்துல எல்லாம் போனாங்க, எருசலேமில் இருந்த பரிசேயர்கள் போனார்கள். அவங்க அங்க போய் ஒரு பெரிய ஒரு பிரளயம் உண்டு பண்ணி பவுல அடிச்சுட்டாங்க, அடிச்சு செத்து போனான்னு சொல்லிட்டு இழுத்து கொண்டு போய் என்ன செய்தாங்க தெரியுமா, அவங்க ஒரு இதுல போட்டுட்டு போயிட்டாங்க. பாளையத்துக்கு புறம்பை கொண்டு போட்டுட்டான். பாளையத்துக்கு புறம்பைன்னு சொல்லும் போது செத்தது, பிரேதம், ஜீவன் கிடையாது. ஜீவன் இருந்துச்சுன்னா பாளையத்துக்கு உள்ள வச்சிருப்பாங்க, வெளியே கொண்டு போட்டாங்க. விசுவாசிகள் கூடி ஜெபம் பண்றாங்க. நடைபெற்றது என்னன்னு சொன்ன, பவுல் மறுபடியும் ஆவியை பெற்று அவன் உயிரோடு எழும்புவான். இதுல அற்புதம் என்னன்னு சொன்னா, உயிரோடு எழும்புனவன் மறுபடியும் லீஸ்திராவுக்கு செல்லுவான். அங்க போய் ஆண்டோட வார்த்தையை சொல்லுவான். இந்த ஒரு அனுபவம் பவுலுக்கு இருந்தது மாதிரி. செத்து போனான், பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போடப்பட்டான், போடப்பட்டவன் உயிரோடு எழும்பி மறுபடியும் என்ன செய்யறான், லீஸ்திராவுக்கு வாரான். இப்ப பவுல் சொல்றாரு, எனக்கு ஒருத்தன தெரியும், அவன் எங்க வர போனான், பரதீசு வரைக்கும் போனா எனக்கு தெரியும், மூன்றாம் மானம்னு சொல்லிட்டு. அதே இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், மூன்றாவது வசனத்துல அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு அப்படின்னு இருக்கும். கவனிச்சு, பரதீசு வரைக்கும் போயிட்டு வந்தா அவனையும் எனக்கு தெரியும், உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் சரியா. இவ்வளவு அனுபவங்கள் பவுலுக்கு இருக்கின்றது. இவ்வளவு அனுபவங்கள் பவுலுக்கு இருக்கும் போது பவுலுக்கு என்னையா போராட்டம், இவ்விதமான அனுபவங்களை பெற்ற பவுல், தரிசனங்களை பெற்ற பவுல் ஒரு ஊழியக்காரன் வந்து பவுலுக்கு எதிராக பேசுகிறான். கவனிச்சிடுங்க, பவுலுடைய போராட்டம் என்ன, இத்தனை தரிசனங்களை தந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும்போது நீ யார், அப்படித்தானே சரியா. இது தாங்க பவுலுக்கு காணப்பட்ட பிரச்சனை. எல்லாரும் வந்து சொல்றாங்க, இங்க பாரு ஒருத்தன் கள்ள தூக்கி அடிச்சான், இது வழி போச்சு, என் காதல படாம போயிடுச்சு, கடவுள் என்ன தப்பு வச்சாருன்றான். பவுல் சொல்றாரு, ஏழு முறை ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்து ஊழியத்தை செய்கிறவன் நான். நீ இவ்வளவு பெருமை பாராட்டதுக்கு உனக்கு என்னடா இருக்குது, ஏன்னா அவன் சொல்றது பவுலுக்கு உந்திச்சே இருக்குது. ஏன்னா ஏசுவானவரை கண்டான், ஏசுவானவர் கூட நிற்பதை கண்டான், பரதேசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளின்படி நடந்தான், புறஜாதிகளுக்கு அவன் ஒரு ஒளியாக மாறினான். இப்ப மத்தவங்க வந்து வம்பு பேசும்போது பெருமை பேசும்போது பவுலுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. சரியா, ஞாபகத்தில் வச்சிருங்க, நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கும் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கும், அது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் அல்ல இது, பவுலுக்குள்ளால காணப்பட்ட ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, எல்லாரும் வந்து சொல்றாங்க, ஏய் நான் போன பார்த்துக்க, மூணு பேர் சுவிசேஷம் சேர்த்துக் கொண்டாங்க, உன் பரதேசத்துக்கு போயிட்டு வந்தவன். புரியுது இல்லையா, இவ்வளவு ஒரு பிரச்சனையில காணப்பட்ட பவுல அப்போஸ்தலன் பாருங்க. இதே பிரச்சனை தேவ பக்தர்கள் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் மறுபடியும் செய்திக்கு கடந்து வர விரும்புகிறேன். நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதங்களின் புத்தகம் 77 சங்கீதத்துல 6-12 வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னு சொன்னா அதுல பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த தாவீதுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, தாவீதின் சங்கீதம் வாசித்திருக்கீங்களா, வாசித்திருக்கிறீங்களா சங்கீதம், தாவீதின் சங்கீதம் வாசித்திருக்கிறீங்களா, என்னங்க வாசித்திருக்கிறீங்க இல்லையா. அதுல நீங்க கண்டுகொண்ட ஒரு உண்மையை சொல்லுங்க பாக்கலாம். கர்த்தர் எனக்கு, இது உங்க மன விருப்பம், உங்க மன விருப்பத்தின் வாசித்ததுனால அது இருக்குது இல்ல. தாவீதுக்கு ஒரு பிரச்சனை உண்டு பாருங்க, அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். நீங்க சங்கீதங்களை வாசிங்க, ஒரு பாதி சங்கீதம் எப்படி இருக்கு தெரியுமா, பாதி சங்கீதம் எப்படி இருக்கு தெரியுமா, இப்ப நீங்க வாசிக்கிறது போல இருக்கும். வாசிங்க யாராவது ஒரு நாள் சத்தமா வாசிங்க. சங்கீதம் 77:6-12 வரைக்கும் வாசிங்க. சரி, இதுதான் தாவீதுடைய பலவீனம். ஒரு பாதி சங்கீதத்தில் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, ஆண்டவரே காது கேளாதவர் போல இருக்கிறீரே, கண் காணாதவர் போல இருக்கிறீரே, ஆண்டவர் நீர் செவி கேளாதவர் போல இருக்கிறீரே, மறந்து விட்டீரோ, இதோ என்னுடைய சத்துருக்களை நீ சூறையாட வருகிறார்கள், நீர் எங்க போனீர் ஆண்டவரேன்னு சொல்லுவார். திரும்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்லுவாரு, இது என் மதியினம், இது என் பலவீனம், என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். விளங்குத புரியுதுல்ல? இது வரைக்கும் பார்த்தாரு, என்ன சொல்றார், ராத்திரில போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். யாரையா? தாவீது. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டவன் தாவீது. இனிமையான கவிதைகளை எழுதி ஆண்டவரை மகிமைப்படுத்தினவன் தாவீது. தன் மகனை ஆண்டவருடைய பயத்திலே நடத்தினவன் தாவீது. அந்த தாவீது சொல்லுகிறார், இரக்கம் செய்ய மறந்தாரோ, என்னைக்கும் கோபமாக இருப்பாரோ, அவருடைய கிருபை அற்று போயிட்டோ என்றேன். அடுத்த வசனம். சரி, இப்படி எல்லாம் சொன்னது என்னுடைய பலவீனம். இது ஒரு சங்கீதத்துல அல்ல, ஒரு சங்கீதத்துலன்னு சொன்னா அது வந்து பலவீனம் அல்ல. எல்லா சங்கீதமும் சொல்லும் போது 90% தாவீதின் சங்கீதத்துல ஒரு பகுதியில் ஆண்டவரோடு யுத்தம் பண்ணுவார், மறுபகுதியில ஆண்டவரே நீ நித்திய கண்மலை, நீரனுடைய அடைக்கலம், நீரனுடைய பலன், நீரனுக்கு கோட்டை என்று சொல்லுவார். விளங்குதா உங்களுக்கு? ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தோடனே நம்மும் என்ன சொல்லுவோம்? செலவேலை கைவிட்டுட்டாரோ, சரி வேற என்ன சொல்லுவீங்க? நிறைய காரியங்களை யோசிப்போம் இல்லைங்களா? பிறகு கொஞ்சம் ஜீவன் வந்தோடனா அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஜீவன் வராட்டா அல்லேலூயா போடுவோமா? அங்கதான் சாத்ரக் மேஷாக் ஆபேதினகோ சொன்னாங்க, விடுவித்தாலும் அல்லேலூயா. அதுல தாங்க அல்லேலூயா போடணும். என்ன சொன்னா தெரியுமா? எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவர், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஆனா அவர் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, இந்த பொற்சிலைக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம்? தலவணம். அது ராஜா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது தாவீதின் பலவீனம். அவரே சொல்றார், இது என்னுடைய பலவீனம். அடுத்த வசனம் வாசிங்க. சரி, ராத்திரில போய் தூங்க போறாரு, கவனிச்சிடுங்க, இது நமக்கும் வரும். தூங்க போகும்போது பிரச்சனையோட போய் படுக்கிறாரு, படுத்துட்டு ஆண்டவரை யோசிக்கிறாரு. யோசித்தா இன்னைக்கு இந்த வழியா போனேன், சீமையை பின்னால வந்து என்ன செய்ய, நான் மண்ணாளி போட்டு சபிச்சுட்டு போறான். அந்த பக்கம் போனா என்னுடைய சொந்த மகன் அப்சலோம் கொல்ல வரான். இந்த பக்கம் போனா ஒரு பிள்ளையிலும் கூட கிடையாது, ஒரு வெட்டுக்கிளிய போல பார்க்க. இதுதான் தாவீது சிந்தனை பாருங்க. ஆனா எதை சிந்தித்திருக்க வேண்டும்? அவன் அவருடைய ஆதி கிரியைகளை சிந்தித்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பலவீனமே அதுதான். நமக்கு ஒரு சுகவீனம் வரும்போது அந்த சுகவீனத்தை சிந்திப்போம் இல்லை, அதை விட்டு வெளியே போக மாட்டோம். அதற்கு முந்தி தேவன் 1000 தடவை இதுல இருந்து தப்புவித்திருப்பார், அதை யோசிக்க மாட்டோம். தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் என் தேவன் நல்லவருங்க, அவர் வல்லவர், அவர் போதுமானவர். இது தாவீதே சொல்ற, இது என்னுடைய பலவீனம். என்ன பலவீனம்? ஒரு பிரச்சனை வந்தோடனே ஆண்டவர் கேள்வி கேட்கிறேன். சரியா, நான் ஒரே ஒரு இதை உங்களோட பேச விரும்புறேன். அடுத்ததுக்கு போறதுக்கு முன்னால யோபு பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியுங்கள. யோபு வாசித்திருக்கிறீங்களா? யோபு புஸ்தகம் வாசித்திருக்கிறீங்களா? சரி, இன்னும் ஒரு தடவை போய் வாசிக்கணும். என்ன நீங்க இன்னும் ஒரு தடவை போய் வாசிக்கணும். எதுக்காக சொல்றேன்னா, யோபுவை போல உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் பொல்லாப்புக்கு விலகினவன் இல்ல, பாத்துக்கோங்க உண்மை. ஆனா மனைவி நீ தூசித்து ஜீவனை விடுன்னு சொன்னபோது தாங்கிட்டார். சரியா, என்ன சொன்னார்? நீ என்ன செய்ற, பைத்தியகாரி பேசுறது போல பேசுற, தேவனுடைய காலத்துல இருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமோன்னு சொன்ன. தட்ஸ் பியூட்டிஃபுல் பாருங்க. இதே யோபு, மூணு நண்பர்கள் உட்கார்ந்துட்டு அவரை குறை சொல்லுவாங்க பாத்தீங்களா, குறை சொன்ன போது என் தேவனை நோக்கி யோபு சில கேள்விகளை கேட்டார். ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடாத ஒன்றது. யாந்திரிமா சொல்றேன், யோபு வந்து திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் உதவி செய்தார் இல்லையா? இதை என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சொன்னா சொன்ன அதனுடைய பலனை நீங்க நியாய தீர்ப்புக்கு முன்பாக உங்களுக்கு என்ன கிடைக்காது, இரக்கம் மேன்மை பாராட்ட முடியாது. நான் சொல்ற விளங்குத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இதை யோபு சொல்லுவதற்கு இந்த மூன்று சகோதரன் வந்து உட்கார்ந்து அவனை பார்த்து, நீ பாவி, நீ துன்மார்க்கை, நீ நீசன் என்று சொன்ன போது யோபுவால் நிற்க முடியவில்லை. அவன் உரத்த சத்தத்தோடு கேட்கிறான், ஒரு பிள்ளையாவது தெருவில் அப்பா அம்மாவாத பிள்ளை நின்று இருந்தா என்னோடு கூட உட்கார்ந்து அவன் சாப்பிட்டது இல்லையான்னு கேட்டான். அப்ப இவன் கொடுத்த ஆகாசனுடைய பலன். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த ஆசீர்வாதமா இருக்கு இல்லைன்னு சொல்லலாம். அந்த பலன் முடிந்து போயிட்டு. ஏன்னா பிசாசு குறை சொல்லுகிற ஆவியுடையவர். மோசையினுடைய சரீரத்துக்காக அவன் மிக்காவேல் தூதனோடு யுத்தம் பண்ணுகிறவன். அவன் அப்ப கவனிங்க, ஒரு பிரஷர் வரும்போது இப்ப என்ன வச்சுட்டு நாலு பேர் ஏய் நீ அப்படி இப்படி என்று சொல்லும் போது நான் செய்த சில நல்ல காரியங்களை எம்னாலும் சொல்லுவதற்கு தான் என்ன செய்யுது, புரியுதா? எங்கிட்ட இவ்வளவு உதவி வாங்கினியே சொல்லிடுறேன் பாருங்க. சொல்ற உடனே சந்தோஷப்படுற பிசாசு, காரணம் என்னன்னா இனிமேல் நியாயஸ்தனத்தில் இந்த இரக்கம் என்ன செய்ய முடியாது, புரியுதா நான் சொல்றது? கவனிச்சிடுங்க, இது ஒரு பிரஷர். தாவீதுக்கு அது ஒரு பிரஷர். என்னன்னா இது பிள்ளைகள் வராங்க, துரோகம் பண்ணேன்னு சொல்றாங்க, எல்லாரும் தூஷிக்கிறாங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, எங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன விட்டு போயிட்டீங்களா ஐயா, உங்க கிருப போயிட்டா, முடிஞ்சதா, உங்க பலன் இவ்வளவுதானா, நீங்க அற்புதம் செய்வது கூட தானே கேட்கிறாரு. கேட்டுட்டு சொல்றாரு, இது என் பலவீனம், ஆனால் நான் அவருடைய கிரியைகளை எல்லாம் நான் இப்ப யோசிப்பேன். யோசிக்கும் போது தாவீது சென்று கொண்டிருக்கிற அந்த சின்ன பிரச்சனை நத்திங்க, ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தவர், அவர் செங்கடலை மட்டும் பிளந்தவர் இல்ல, பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் அழித்து போட்டவர். அப்ப தாவீது சொல்ற, இதையெல்லாம் நான் சிந்திப்பேன்னா என்னுடைய பிரசன்ட் ஸ்ட்ரகிள், கொஞ்ச நாள் எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து ஒண்ணுமே இல்லையப்பா, ஒண்ணுமே கிடையாது. ஆனா இதனுடைய பலவீனம், பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கும் ஒரு பலவீனம் உண்டு, அதை நாம் அறிந்து கொள்ளுகிறோமா? இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பவுல் போஸ்டனுடைய வாழ்க்கையில் உள்ள இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா மேன்மை பாராட்டு, மேன்மை பாராட்டு. சில வசனங்களை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. 2 Corinthians 11:5 கவனிங்க, யாராவது வாசிங்க, 2 Corinthians 11:5 வாசிங்க. சரி, மகா பிரதான அப்போஸ்தலன், அப்போஸ்தலன் சொன்னாலே மொத்தம் 11 பேர் தான் இப்ப இருக்கிறது, சரியா? கவனிச்சிருந்தீங்களா? 12 அவங்க ஒண்ணு தெரிந்து கொண்டாங்க, ஆண்டவர் பவுலை தெரிந்து கொண்டு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஒண்ணு பவுலை தெரிந்து கொண்டார், சரியா? அப்போஸ்தலன் மகா பிரதான அப்போஸ்தலன் யாரு சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, இழுக்கிறார் விளங்குச்ச? பேதுரு இழுத்து போட்டது என்ன சொல்றாருன்னா, அவர்களிலும் நான் என்ன இல்ல கொஞ்சமும். ஆனா கவனிங்க, சபையை துன்பப்படுத்தினது பேதுருவா, புரியுதா? கிறிஸ்தவர்களை கொலை செய்தது பேதுருவா? ஆனால் பவுலுக்கு என்ன பிரச்சனை, பேதுரு பேசும்போது நிறைய பேர் கேட்கிறாங்க, பவுல் பேசும்போது இல்ல குறைவு, அப்போ பேசினா நிறைய பேர் வராங்க, பவுல் பேசினா கொஞ்சம் பேர். ஆனா பவுல் சொல்றாரு, இதே ஒண்ணு நினைச்சிடுங்கடா, மகாபிரதான அப்போஸ்தலரிலும் நான் கொஞ்சமும் குறைந்தவன் அல்ல, மேன்மை பாராட்டுதல். இன்னொன்னு கவனிங்க, 2 Corinthians 11:16 வரைக்கும் வாசிங்க. அப்ப என்ன சொல்றாரு, நான் மேன்மை பாராட்டுனா நான் யாரு, புத்தி என்ன சொல்லுங்க, இது கவனிச்சிடுங்க. இந்த ப்ளோ யுவர் ஓன் ட்ரம்பட் சொல்லிட்டு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க சொல்லட்ட மாட்டேன் உங்களுக்கு தெரியாது, ஓகேயா? ஆனா ஊழியத்திலும் தேவனுடைய காரியத்திலும் அது கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா? ஞாபகத்தில் வச்சுட்டேங்க, ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் ஒன்னு வச்சிருக்கிறார், புரியுதா? நான் சொல்றது, ஞாபக புஸ்தகம் இருக்குது, அதுல ஆண்டவர் சொல்ற மல்கியா 3 சொல்லுவார், என்ன சொல்லுவார் தெரியுமா, பரிசுத்தவான்கள் பேசிக் கொள்ளுவதை ஆண்டவர் என்ன செய்யறாரா, அதை எழுதுகிறார். அவர் அதை மறக்கிறவர் அல்ல, பார்த்துட்டு கண்ணீர்ல, நம்முடைய கண்ணீர் எல்லாம் எங்க வச்சிருக்கிறாரு, அவருடைய துருத்தில வச்சிருக்கிறார். ஒரு போல அது மறக்கப்படுவது கிடையாது, ஞாபகத்தில் வச்சிருக்கேன். அப்ப கண்ணீரை துருத்தியில் ஆண்டு வைத்த பிறகு நான் ஆழ்றேன் ஆழ்றேன்னு மற்றவங்கள்ட்ட சொன்னேன்னா அந்த பலன் போயிடுச்சு பாத்துக்கோங்க. ஞாபக புஸ்தகத்தில் இருப்பது இல்லை பாத்துக்கோங்க, அழிந்துரும் பாத்துக்கோங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு செகுலர் வேர்ல்டுல எனக்கு இந்த பெப் ஒண்ணு நடத்துவாங்க, என்னது பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன் என்னமோ ஒண்ணு நடத்துவாங்க. அப்ப வந்து நாங்க எழுதிட்டு போனோம், நான் இதை பண்ணேன் நான் இதை பண்ணேன்னு எழுதிட்டு போனோம். எழுதிட்டு போகட்டா என்ன கிடைக்காது, இவாலுவேஷன்ல ஹை மார்க் கிடைக்காது. ஒன்றையும் ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல. அதை நான் நினைவுபடுத்துகிறேன் என்றால் என் தேவனை நான் குறை சொல்லுகிறேன். அதைத்தான் இந்த இடத்துல பவுல் சொல்றார், ஐயா புத்தினா பேசினப்பா, ஏன்னா நீங்க எல்லாம் மேன்மை பாராட்டுறீங்க. நீங்க மேன்மை பாராட்டும் போது என்னால மேன்மை பாராட்டம் இருக்க முடியல. ஆனா மேன்மை பாராட்டுறேன், எப்படி பாராட்டுறேன், புத்தியீனனாக பாராட்டுகிறேன், மதியீனனாக பாராட்டுகிறேன். ஒரு பைத்தியக்காரனா இதை பேசுறப்பா, என்னால இருக்க முடியல. நீ வந்து ஒரு எங்க ஊர்ல ஒரு பிரசங்கர் பிரசங்கம் பண்ண மிஷன் வீட்டுல இருந்தா யார் பிரசங்கம் பண்ணாலும் கேட்கும். அவர் சொல்றாரு ஒரு அற்புதத்தை சொல்றாரு. கன்னியாகுமரி உங்களுக்கு தெரியும், நல்ல மீன் சாப்பிடுனா தூத்துடி போகாது கன்னியாகுமரி வாங்க. சரியா சிரிக்காம கோபம் இருக்க, சரி கவனிச்சிடுங்க. இங்க ஒரு பிரசங்கர் மைக்ல சொல்றாரு, அவரு 6 மீன் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தாரு சமைக்க சொன்னாராம். சமைச்சு முடிச்சதுமே 7 தலை இருந்துச்சான் அல்ல இல்லையோ சொன்னார். இதுதான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற தரிசனங்களும் நமக்கு கிடைக்கிற அற்புதங்கள். உங்களுக்கு புரியுதா, நம்ம ஊர்ல 7 சாலை வாங்கினா ஒரு தலை கூட வருது, நீங்களும் நீங்களும் பாப்பீங்க, எடுத்து போட்டுட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது, விளங்குதில்ல? 6 மீன் வாங்கினா 7 தலை இருந்துச்சுன்ற இது அல்ல அற்புதம். அற்புதம் பவுலுக்கு நடந்தது, பரதேசுக்கு சென்றான், செத்தவன் உயிரோடு வருகின்றான். எருசலேமில் உனக்கு யாரும் செவி கொடுக்க மாட்டாங்க போன்னாரு. இப்ப எருசலேமில் செவி கொடுக்கறாங்க, ரோமாவுக்கு போன்றாரு. இங்க பாரு நீ மக்கதோனியாவுக்கு போன்றாரு, இங்க பாரு நீ இந்த இடத்துக்கு போன்றாரு, இங்க பாரு உன்னை யாரும் இங்க உன்னை தீங்கு செய்ய மாட்டாங்கன்றாரு, இங்க பாரு இந்த கப்பல் சேதத்துல போகாதுன்றாரு. இப்படிப்பட்ட பவுல போஸ்டலன் உட்கார்ந்துட்டு 6 மீன் வாங்கின 7 தலை எனக்கு கிடைச்சுன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருப்பான்னா அவனை எல்லாரும் கூடிட்டு உட்கார்ந்துட்டு இங்க பாரு 7 தலை கிடைச்சதா, 7 ஒரே தலையான்னு பேசிட்டு இருப்பானா பவுலுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு விளங்குத? ஆனா ஆண்டுடைய வசனம் சொல்லுது இதையெல்லாம் என்ன செய்யுங்க, ஒரு கலவி பேச்சு மாதிரி தள்ளிட்டு என்ன செய்யணும், நீங்க போயிட்டு போக முடியலங்க. அதான் பலவீனம், பவுலால அதை செய்ய முடியல, அதான் பலவீனம். அதனாலதான் சொல்றேன், நம்ம புத்தின்னு நான் பேசுறேன், நீ எதிரேனா நானும் நீ சித்திர அதை வாசிங்க. நீங்க 2 Corinthians 11:21 வாசிங்க, 30 வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டும், அது வரைக்கும் வாசிக்க வேண்டாம். நீங்க வாசித்துட்டு நான் சொல்றேன், வாசிங்க. நீங்க தொடர்ந்து வாசிங்க, வீட்டுல போய் வாசிங்க. இதுவரை இது யாருக்கு தெரியாது? பவுலுடைய எதிராளிகளுக்கு தெரியாது. சிலருக்கு ஆறுல வந்து சேதம் தெரிஞ்சிச்சு, சிலருக்கு கப்பலில் வந்து சேதம் தெரிஞ்சிச்சு, சிலருக்கு இவர் ஒரு முறை அடி வாங்கினு தெரிஞ்சிச்சு, சிலருக்கு ஒரு முறை இவர் கல்லறிப்பட்டு தெரிஞ்சு சொல்லி இந்த தொகுப்பு யாருக்குமே தெரியாது. இப்ப பவுல் சொல்லிட்டு சொன்ன பவுல் ஒரு மூணு நாலு இடத்துல சொல்லுவார், புத்தியினமாய் பேசுகிறேன், புத்தியினமா பேசுறேன், பைத்தியக்காரனா பேசுறேன், பைத்தியக்காரனா பேசுறேன். என்ன பைத்தியக்காரன் ஆகுனது யாரு? யாரு? நீங்க. நீங்க உட்கார்ந்துட்டு எனக்கு சோறு கிடைச்சது, அரிசி கிடைச்சுன்னு சொன்னதுனால என்னால் தாங்க முடியாம பேசுறேன் ஐயா, இதெல்லாம் எனக்கு நடந்தது. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் நான் உங்களுக்கு அதிகமானவன், மேன்மை பாராட்டினானே. நடைபெற்றது என்ன தெரியுமா? இதைத்தான் ஞாபகத்தில் வச்சுருங்க. நடைபெறுகிறது என்ன? பிசாசுக்கு இனி இதுல பிரச்சனை கிடையாது. காரணம் என்ன? இதை வச்சுட்டு நியாய தீர்ப்புல என்ன செய்ய முடியாது? மேன்மை பாராட்ட முடியாது. இங்க சொல்லிட்டாரு, அனுபவிச்சாச்சு. இது என் போன்ற ஊழியர்களுக்கு தெரியாததுனாலதான் நாங்க சும்மா எங்களுடைய ட்ரம்பத்தையே ஊதிட்டு இருக்கோம். நான் இத்தனை டிகிரி வாங்கினேன், நான் இதெல்லாம் பண்ணேன், என்ன கல்லடிக்க வந்தாங்க, என்ன கல் அறிஞ்சாங்க, நான் இதை போனேன், என்ன பிடிச்சதெல்லாம், என்ன பட்டினியா கிடந்தேன். ஐயா, இது அல்ல தேவனை மகிமைப்படுத்துவது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது. பவுல் சொன்ன இந்த காரியங்கள் அல்ல, இந்த காரியங்கள் அல்ல. இந்த பலவீனத்தை குறித்து பவுல் ஆண்டவரிடத்துல மன்றாடுகிறார். என்ன கேட்டார் தெரியுமா? மூணு தடவை கேட்டார். என்ன ஒருமையான அருமையான ஒப்பந்தம் பாருங்க. இயேசு கிறிஸ்து ரெண்டு ஜெபம் பண்ணாரு, மூணு தடவை ஜெபம் பண்ணாரு. இயேசு கிறிஸ்து கிடைத்த பதில் இன்னும், பவுலுக்கு கிடைச்சது இன்னும். ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை அப்படின்னு நான் என்ன சொல்ற தெரியுமா? ஆண்டவர், மகனே நீ பலவீனமாக இருக்கும் போது, இப்படிப்பட்ட ஒரு பிரஷர் உனக்கு வரும்போது என்னுடைய ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். ஏன்னா அவர் தான் பலவீனத்துல உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். புரிஞ்சுதா? உதவி செய்வார், கவலைப்படாத. நீ உன்னை பெருமை பாராட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டார் ஆவியானவர், உன்னோடு பேசுவார். இந்த எண்ணம் வருது பாரு, அது அப்படியே போயிரும். பாத்துக்க, என் கிருபை ஆவியானவர் உன்னோடு கூட இருப்பார். அப்படி சொல்லிவிட்டுட்டு பவுல் சொல்லுவார், நான்னுடைய பலவீனத்துல ஏன் மேன்மை பாராட்டுகிறேன்னா, என்னுடைய பலவீனத்துல ஆண்டுடைய பலன் பரிபூர்ணமாக விளங்குகின்றபடியா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பிற்பகல் நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்துல வந்து இருக்கிறோம். பவுல அப்போஸ்தலன் மேன்மை பாராட்டலை குறித்து சொன்ன ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்க, ஒன்று கொரிந்தியர் 5:6 வாசியுங்க. ஒரு நாலு வசனம் வாசித்துட்டு நம்ம முடிக்கலாம். 5:6, இது எழுதுனது யாரு? பவுல அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? மேன்மை பாராட்டு சரியில்லை அப்படின்னா அந்த ஒரு மேன்மை பாராட்டுதல் முழு புளிப்பு இல்லாத மாவும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது? இந்த மேன்மை பாராட்டுதல் உங்களுக்கு இருக்கிற நல்லதெல்லாம் கெடுத்துரும், மேன்மை பாராட்டாதுங்க. இப்ப மேன்மை பாராட்டுகிறவர் யாரு? பாவல். ஆனா புத்தியின் அவருடைய பிரஷர் அவ்வளோ. சரி, அடுத்த ஒரு வருஷம் வாசிங்க, 2 Corinthians 10:17. இத சொல்றது பவுல் அப்போஸ்தலன் ஒரு பட்டியல் போட்டாரு, விளங்கி சொல்ல. நான் அவரை குறை சொல்லல அப்படின்னு நினைக்காதுங்க. இது எனக்கு ஒரு பாடம். பவுல் அப்போஸ்தலன் இவ்வளவு சொன்னதையே புத்தியினன் என்று சொல்லி, அதை மேன்மை பாராட்டல் என்று சொல்லி, தேவனுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகிறாரே. நான் இப்ப எம்மாத்திரம் யோசிச்சுடுங்க, ஞாபகத்தில் வச்சுருங்க. அடுத்த வசனம் வாசிங்க, என்ன சொல்ற பாருங்க? தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. தன்னையே சொல்லுகிறார், உத்தமன் அல்ல. 2 Corinthians 11:17 வாசிங்க. மேன்மை பாராட்டு தைரியத்தினால எப்படி சொல்றேன்? புத்தியினனாக சொல்லுகிறேன். அடுத்து வாசிங்க, 2 Corinthians 12:11. என்ன சொல்றாரு? எனக்கு அந்த ஆசை கிடையாது, உங்களால என்ன செய்தேன் இதுல போய் மாட்டிக்கிட்டேன். வாசிங்க, இது வந்து பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முள். அநேகருக்கு இது ஒருவேளை சிலுவையாகவும் கூட இருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற முள் என்ன? தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு முள் அல்லவற்றால் அவனுடைய பலவீனம் வாசித்தோம். என்ன சொல்லுகிறார் என்றால், தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தேவனை கேள்வி கேட்டு விட்டு மறுபடியும் தான் வருவார். நான் யோபு பத்தி சொன்னேன், சொல்ல முடியல, இவ்வளவு கேள்வி கேட்பார், இதையெல்லாம் சொல்லிவிடுவார். அதுக்கு பிறகு யோபுவை பார்த்து கர்த்தர் கேள்வி கேட்பார். இன்னையும் நான் சொல்றேன், நீங்க போய் வாசிங்க, அதுல 80 or 81 கேள்விகள் ஆண்டவர் யோபுவை பார்த்து இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக முதலாவது ஏற்பட்ட புத்தகம் யோபு, அதுல கேட்டார். இன்று வரையிலும் ஒருவரும் ஒரு சயின்ஸோ ஒரு மாடர்ன் டெக்னாலஜியோ அதுல ஒரு ஆன்சர் கூட கண்டுபிடிக்கல. புரியுதா நான் சொல்றது? இவ்வளவு கேள்விகள் ஆண்டவர் கேட்டு, யோபு விடத்துல கேட்டு வைத்திருந்த கேள்விக்கு விடை இன்னும் கிடையாது. ஆண்டவர் கேட்பார். கடைசியில பாத்தீங்கன்னா நடைபெற்றது என்ன தெரியுமா? யோபுவே, உன்னை பத்தி நான் பார்க்கும்போது நீ இரக்கம் பண்ணணும்னு உன்னை நான் விடுவிக்க முடியாது. ஆனா நீ என்ன செஞ்சிட்ட? சொல்லிட்ட. உன்னே ஒண்ணுதான் நீ செய்யணும். நீ என்ன செய்யணும்? உன் நண்பர்களுக்காக என்ன பண்ண? ஜோமன். அதுக்கு மட்டும் யோபு கீழ்ப்படியாமல் இருந்திருப்பாரே, ஆனால் யோபுவுக்கு விடுதலை கிடையாது. ஆனா யோபு வேண்டிக் கொண்டான், கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முள் என்றால் அநேகர் என்ன சொல்றாரு? எனக்கு அதுக்கு இஷ்டம் கிடையாது. நீங்க என்ன செய்தீங்க? என்ன பலவந்தம் பண்ணுனீங்க, நான் என்ன செய்தேன்? என்ன மெச்சு கொண்டேன்றாரு. விளங்குச்சு இல்லையா? இந்த ஒரு பிரஷர், இதுதான் பவுலுக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு முள் தந்திருக்கிறார். இந்த முள்ளை அறிந்து கொள்ளுவோமேயானால், பிரியமான தேவ பிள்ளைங்க, அந்த முள்ளுக்காக நீங்க ஜெபிக்க மாட்டீங்க, அதை தாங்கக்கூடிய பலனை தருகிற ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. ரெண்டு வித்தியாசம். முள்ளுக்காக ஜெபித்தவன்னா பவுல் எத்தனை இடம் ஜெபம் பண்ணாரு? 4வதோட என்ன செய்யல? பண்ணல, ஒத்துக்கிட்ட. நீங்களும் நானும் என்னையும் பண்ணிட்டு இருக்கோம். பாவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். முள் கொடுக்கப்படும் போது கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திருப்போம். நேபுகாத்நேச்சாரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரியும். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது தெரியும். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, தானியேல் வந்து சொப்பனத்தை சொல்லுவார். யாருக்கு? நேபுகாத்நேச்சாரை சொல்லுவார். 3வது அதிகாரத்தில் பாத்திருக்கீங்கன்னா, சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோவை கொண்டு போய் அக்னி சூளையில போடுவார் நேபுகாத்நேச்சார். தேவன் அதுல இருந்து தப்பு வைப்பார். இந்த நேபுகாத்நேச்சார் யாருன்னு சொன்னா, தேவன் தனது ஜனங்களை சிறைப்பிடிக்கிறதுக்காக, எக்ஸ்கியூஸ் மீ, ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் நேபுகாத்நேச்சார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இது நீங்களும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நேபுகாத்நேச்சார் ராஜாவாக இருக்கும் போது சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ மூலமாகவும் கர்த்தருடைய அற்புதங்களை கண்டான் நேபுகாத்நேச்சார். 4வது அதிகாரத்தில் அவன் எல்லாரோடும் சேர்ந்து அவன் பார்ட்டில் இருக்கும்போது ஒரு கை விரல் வந்து சுவரில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை அவன் பார்த்து கலக்கம் அடைவான். தானியேல் வருவார். தானியேல் அதை, அந்த சொப்பனத்தை இவன் சொன்ன உடனே தானியேல் பிரமித்து நிற்பான், திகைத்து நிற்பான். அப்போ வந்து தானியேல் கிட்ட அதை கேட்பார், நீ இதனால கவலைப்படாத, நீ இதன் அர்த்தத்தை சொல்லுன்னு. அப்ப தானியேல் என்ன சொல்லுவா தெரியுமா? ராஜாவே, இது உமக்கு நேரிடக்கூடாது, யாருக்கு நேரிடணும்? உன்னுடைய விரோதிக்கும் உன் சத்துருவுக்கும் நேரிடணும். விளங்குத? இது யாருக்கு வரக்கூடாது? உனக்கு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு கவனிச்சிடுங்க. எனக்கு பிடித்த ஒரு வசனம் அதுல இருக்குது. என்னன்னு சொன்னா, தானியேல் சொல்லுவாரு, எப்பா உன் நிலைமையை பார்த்து கத்துற என்ன செய்ய போறாரு? உன் ராஜ்ய பாரத உன்னிடத்துல இருந்து எடுத்து போட போகிறார். விளங்குச்சு இல்லையா? எல்லாத்தையும் சொல்ல, நீ மாட்டை போல என்ன செய்ய போற? புல்ல மேய பண்ற. நல்லா கவனிச்சிடுங்க. ஆனா நீ ஒரு காரியம் செய்யலாம். என்ன செய்யணும்? உன் பாவங்கள் அறிக்கை செய், சிறுமையானவர்களுக்கு இறங்க. அந்த வசனத்தை வாசிங்க. ஏன்னா எத்தனை பேர் அதை நம்ம ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம் என்று தெரியவில்ல. கவனிங்க, 27வது வசனம் வாசிங்க. இதுல ரெண்டு முக்கியமான அப்பொழுது உமது வாழ்வு நீடித்திருக்கலாம். சரி, கவனிங்க, இதுல ரெண்டு காரியம் இங்க அறிந்து கொள்ளணும். பாவம்னா என்ன? இந்த வசன திரும்படி, இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் பாருங்க. பாவம்னா என்ன? வசன வாசிங்கல்ல, நீதி செய்யாதிருப்பது. அக்கிரமம்னா என்ன? ஒருத்தனை அடிப்பது, அதான
ஏழைக்கு இறங்காதது அக்கிரமம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, பாவம் என்று சொல்லுவது நீதி செய்யாமல் இருப்பது, அக்கிரமம் என்று சொல்லுவது சிறுமையானவனுக்கு இறங்காமல் இருப்பது. தானியேல் சொல்றாரு, எப்ப உன் பாவம் நீதி செய்யாததுனால, உன்னுடைய அக்கிரமம் சிறுமையானவனுக்கு இறங்காததுனால இது நீ செய்வேனா உன் வாழ்வு நீடித்திருக்கும்.
நேபுகாத்நேச்சர் என்ன நினைச்சார் தெரியுமா? சீரிய ராஜா மாதிரி நினைச்சார். எலிசா தீர்க்கதரிசி வருவாரு, தொடுவாரு, தடவுவாரு, உலகத்திலேயே எல்லாம் பண்ணி குணத்து தருவாரு நினைச்சாரு. இவரும் அப்படித்தான் நினைச்சாரு. 12 மாசம் ஆண்டவருக்கு தரணும் கொடுத்தார். இவன் என்ன செய்யல? சிறுமையானவர்களுக்கு இறங்கல, நீதி செய்யல. தானியேல் சொன்ன சொப்பனத்தின் அர்த்தம் வந்து பாலித்தது. தாழ்மையாக அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் ஒரு நாளில் அவனுடைய ராஜ அரண்மனைக்கு மேலே நின்று உலாத்தின போது பாபுலோனை பார்த்து விட்டு சொன்னான், இது நான் கட்டின மகா பாபுலோன் அல்லவா என்று சொல்லும் போதே ஆண்டவர் அவனை கீழ்மைப்படுத்தினார். அவன் மாடுகளோடு புல்லை மேய்ந்தான். அவன் இரவு முழுவதும் இந்த பணிகளுக்கு கீழாக அவன் காணப்பட்டு அவன் தாழ்த்தப்பட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இட் இஸ் வெரி சிம்பிள். ஒரு நேபகாத் நேச்சா, நீதி செய். இது உனக்கு வரக்கூடாது, வந்தா நீயும் தாங்க மாட்டே, நாங்களும் தாங்க மாட்டோம். நீதி செய், சிறுமையானவர்களுக்கு இறங்க. அதான் சொன்னாரு. எருசலேமுக்கு போய் காணிக்க செலுத்துன்னு சொல்லல தானியேல். புரியுதா நான் சொல்றது? என்ன சொன்னார்? சிறுமையானவர்களுக்கு இறங்கப்பா, அது இல்ல, நீதி பண்ண, அதுவும் நீ செய்யல, இந்த ரெண்டையும் நீ பண்ண வேணா ஆண்டவன் வாழ்நாளை நீடித்திருக்க பண்ணுவார்ன்னு சொன்னார். 12 மாதங்கள் கொடுக்கப்பட்டது அவன் செயல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற முள், அவருடைய பலத்தால் நாம் தாங்கக்கூடிய கிருபையை பெற்றிருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாம் நீதி செய்ய வேண்டும், சிறுமையானவர்களுக்கு இறங்க வேண்டும். முள்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்க கூடாது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த பிற்பகல் நேரத்துக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீதுக்கு ஒரு பலவீனம் இருந்ததென்று அவரே சொல்லுகின்றார். ஆண்டவரே, பவுலுக்கு நான் புத்தியினனை போல பேசுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மேன்மை பாராட்டலை அவரே சொல்லுகின்றார். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மொழி உண்மைதான் ஆண்டவரே. எங்களை குத்தி கொண்டிருக்கலாம் ஐயா. ஒரு சிறுமனையா சிறுமையானவனை பார்க்கும்போது ஒருவளை அவனை நியாயந்திருத்து விடுகிறேன். ஆண்டவரே, என்னோட படித்தவன் தானே, என்னை ஏன் அவன் தெருவில் நிற்கிறான்? படிக்காததுனால தானே என்னை நியாயந்திருத்து விடுகிறேன் ஆண்டவரே. ஒருவளை அது எனக்கு கொடுக்கப்பட்ட முள்ளாக இருக்குமோ? இல்லையப்பா, நீர் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. மேற்கொண்டு ஒருவனை நான் நியாயம் தீர்க்கக்கூடாது ஐயா. ஒருவனை நான் நியாயம் தீர்ப்பேனே ஆனால் அது உமக்கு முன்பாக அது சரியல்ல என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நல்ல பிதாவே, நீ பவுலோடு பேசுகிறையா? உண்மை, பவுல் அடிபட்டது உண்மை, பவுல் மேன்மை பாராட்டுவதற்கான எல்லா காரியத்தையும் அவன் சொன்னது உண்மை. ஆனால் அவரே சொன்னாரே, ஒருவன் தன்னை தான் உயர்த்துகிறானே ஆனால் அவன் உத்தமன் அல்ல என்று. அப்போது தன்னை அவர் உயர்த்துவாரே ஆனால் அவர் உத்தமர் அல்லவே. நியாயாசனத்துக்கு முன்பதாக இது செல்லுபடியாகாதே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அனுமதித்திருக்கிற முள்ள நமத்தமாக நாங்கள் சோர்ந்து போகாதபடி உம்முடைய பலத்தால் இடை கட்டி கொண்டு முன்னேறி போக்க பலன் தாரும் ஆண்டவரே. நீதி செய்து பாவத்தையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி அக்கிரமத்தையும் நாங்கள் முன்னேறி சென்றையா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பலன் தாரும். ஏசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.